எல்லாம் உள்ள அன்னை பராசக்தி திருக்கணினாலும் இங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த பிருஹத் ஆரண்ய உபனிஷத் கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து கிளாஸில் சந்திக்கல. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் மறந்து போயிருக்கோம். அதாவது 20வது மந்திரத்தை நாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமான பகுதி வந்து தஸ்ய உபனிஷத்து சத்தியசே சத்தியம் அப்படின்ற வாக்கியத்தை தான் விசாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான விளக்கத்தை வந்து சங்கரர் கொடுக்கவிருக்கிறான்னு சொன்னோம். அதை பற்றி கொஞ்சம் சங்கரோடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுக உரையை பார்த்தோம், ஒரு முன்னோரையை பார்த்தோம், ஒரு முன்னோட்டத்தை பார்த்தோம். இந்த சத்தியசிய சத்திய அப்படின்ற யாரை குறிக்கிறது? தஸ்ய உபனிஷத்து தஸ்யனா அது அவன் அப்படின்னு அர்த்தம். அது யாரை குறிக்கிது அப்படின்றது நிறைய கருத்து பேதங்கள் இருந்துச்சு. ஒரு பூர்வபக்ஷம் வந்து சொன்னால் அது வந்து ஜீவனை குறிக்குதுன்னு, இன்னொருத்த சொல்கிறா அது ஈஸ்வரனை குறிக்குதுன்னு சொல்லி, ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரம்மனை குறிக்குது, ஆத்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நிறைய கருத்து பேதங்களை வந்து இங்கே உபனிஷத் யாரை சொல்ல வருது, அந்த 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 தஸ்ய உபனிஷத்து அது சம்சாரியா அசம்சாரியா? நமக்கு இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்கிற என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம சம்சாரியா அசம்சாரியா, நம்மளை பற்றிய பிரச்சனை தான் இது. அதனால தான் அங்கே தஸ்ய உபனிஷத்து அவன் அது சத்தியஸ்ய சத்தியம், சத்தியத்துடைய சத்தியம்னு சொன்னார். சத்தியத்தின் சத்தியம்ன்றார். அதுதான் வந்து நமக்கு வந்து ஏன் ரெண்டு முறை சத்தியம் சொன்னோம், ஒரு சத்தியம் வந்து சம்சாரி, இன்னொரு சத்தியம் அசம்சாரியா, அது ஈஸ்வரனா? இந்த 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 என்ன 20வது மந்திரத்தில் இந்த விசாரத்தில் நம்ம ஈடுபட்டுட்டு இருந்தோம். அப்போ இது அந்த என்ன தஸ்ய உபனிஷத்துன்னு சொல்கிறார். அவன் யார்னா உபனிஷத்துன்னு சொல்கிறார். உபனிஷத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது. இங்கே அந்த பொருளையே உபனிஷத்து சொல்கிறாங்க. நம்ம உபனிஷத்துன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு கருவி, சாஸ்திரம் அல்ல, அந்த பிரம்மனை அறியக்கூடிய ஒரு கருவின்னு சொல்கிறோம். சப்த என்ன பிரமாணம்னு சொல்கிறோம், ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உபனிஷத்துனா அந்த வஸ்துவே உபனிஷத்து சொல்லுது, அந்த பிரம்மனையே உபனிஷத்துன்னு சொல்லுது சாஸ்திரம். தஸ்ய உபனிஷத்து அவன் யார் அப்படின்னு கேட்டால், அவன் என்ன, அவன் வந்து அது என்ன ஜீவனுடைய ரகசியமான பெயரா அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி கேட்குறான். அது என்ன அவர் இது ரகசியம் இருக்குது அந்த விஷயத்தில், ரகசியமான பெயரா இது, அல்லது அவனுடைய லட்சணமா? தஸ்ய உபனிஷத்து அப்படின்னா தஸ்ய உபன 20வது மந்திரத்தை நம்ம பார்த்தோம். தஸ்ய உபனிஷத்து சத்தியசே சத்தியம் தான் முடிக்கிறாங்க இந்த மந்திரத்தை இல்லையா. அப்போ அது என்னவாக இருக்குன்னா, இது எல்லாமே அது அது வந்து இந்த உலகமாக விரிஞ்சிருக்குன்றது போன முறை நான் பார்த்து, எப்படி இந்த ஒட்டுமொத்த ஜகத்தா, ஒட்டுமொத்த இந்த சிருஷ்டியாக அது இருக்கெல்லாம் ஒவ்வொரு லோக்கமாக சொல்லிட்டு வந்தார். அதெல்லாம் அதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்டது தான் ஜீவனாக இருக்கா, ஜீவன் தனித்து இருக்கான்றதான் எங்கள் விசாரம். எப்படிதான் இது வந்து தொண்டு தொட்டு நான் அந்த காலத்துலேருந்தே நமக்கு உள்ள ஒரு பெரிய விசாரம் அப்படின்னு சொன்னால், எம்ஐ வேர்தி ஆஃப் அ பர்சன் கேட்குறோம் இல்லையா, இந்த அவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எம்ஐ வேர்தி ஆஃப் அ பர்சன், நான் உண்மையிலே வந்து ஒரு மனுஷத்தன்மையுடையவன் தானா, என்னை வந்து இந்த மானுடம் எங்கே வந்து எடுத்து வச்சிருக்கு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதில் நமக்கு எப்பொழுதுமே வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தான் வந்து உபனிஷத் இங்கே வந்து டீல் பண்ணுது. இது நமக்கு கடந்த சில வாரங்களாக இந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப சிந்திச்சுட்டே இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த உலகம் வந்து இந்த மாயின்னு ஒரு வார்த்தை பாவிச்சு, அவர் மித்தியான ஒரு வார்த்தை பாவிச்சு பாருங்கள். கீதையிலையும் அதே விசாரம் தான், ஏறக்குறைய இங்கே அந்த விசாரம் தான். சத்தியசி உபனிஷத்தின் சொல் யாரை குறிக்கின்றதுன்னு கேட்குறான். யார் ஒரு பூர்வபக்ஷி சொன்னலையா, இங்கே வந்து நிறைய அந்த எதிர்த்தரப்பாளன் அப்படின்னா பூர்வபக்ஷி, தி ஒப்போனன், தோன் ஒப்போஸ் டு திஸ், நாட் ஒப்போஸ் டு திஸ் பர்சன், ஓர் ஒப்போஸ் டு திஸ் எனது பர்சனில், ஒப்போஸ் டு திஸ் என்ன ஃபிலாசபி, ஒப்போஸ் டு திஸ் ஒரு கருத்து, கருத்துக்கு வந்து ஒப்போனன் அவ்வளோதான். இந்த நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து ஒரு கருத்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க, நம்மளை வந்து புரிஞ்சுக்க பார்க்குறோம். அந்த புரிதலுக்கு பேர் தான் கருத்து, ஒப்பீனியன் சொல்கிறோம்ல. இஸ் எ வெரி ஸ்ட்ராங்லி ஒப்பீனியேட்டட் பர்சன், இஸ் எ வெரி ஸ்ட்ராங்லி ஒப்பீன்டு பர்சன் அப்படின்னு. அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம சில கருத்துக்களோடு இருக்கோம், அல்ல மற்றவங்க நம்ம மேலே சில கருத்துக்களை ஏற்றி வச்சுருக்காங்க. இஸ் எ ஸ்ட்ராங்லி ஒப்பீனியேட்டட் பர்சன்னா கொஞ்சம் ஆள் மோசமான சரியில்லை, ரொம்ப ஈகோ, ரொம்ப தலகணம், ரொம்ப ஹெட் வெயிட்டு, இந்த மாதிரிலாம் அது ஒப்பீனியேட்டட். ஒப்பீனியன் சொன்னால் மற்றவங்களை பற்றி எனக்கு சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அவங்களும் கொஞ்சம் சரியில்லை தான், எல்லோரும் மோசம்தான், நான் மட்டுமா மோசம், எல்லாருக்கும் வந்து என்ன இருக்குது, ஒரு கிறுக்குத்தனம் இருக்குதான். அப்போ நம்முடைய லட்சணம் இருக்கு இல்லையா, என்ன நம்மளுடைய சுரூபம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அது அது அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அது ஜீவனா ஈஸ்வரனா, ஜீவனா பிரம்மமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இந்த கேள்விக்கு தான் உபநிஷத்து பதில் சொல்ல பார்க்குது. அது சங்கரர் வந்து அது ரொம்ப பலருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்குது இதில், நமக்கே அப்படி கருத்துக்கள் தான், இன்றைய உலகத்தில் இதே கருத்துக்கள் தான், ஒரு கருத்துக்களை தான் மோதிக்கிட்டு இருந்தோம், மோதிக்கிட்டு இருக்கோம் நாம். அப்போ நம்ம எப்படி மோதிக்கிட்டுருக்கோம்னு சொன்னால், இல்லை இல்லை நான் அடிப்படையிலேயே வந்து ரொம்ப என்ன தூய்மையானவன் தான், அடிப்படையிலே நான் வந்து குற்றமற்றவன், அடிப்படையிலே நான் வந்து என்ன தூய்மையானவன், புனிதமானவன், குற்றமற்றவன் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளை. இல்லை அடிக்கடி எனக்கு சில எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு என்ன ஒரு அந்நியத்தன்மை என்னை வந்து என்ன பண்ணியிருக்கு, பேத புத்தின்னு சொல்கிறது, அது அந்நியத்தனம், அந்நியத்தன்மை. அது வந்து என்ன என்ன சேர்ந்து என்ன என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், என்ன ஒரு மாதிரி ஒரு சம்சாரத்தில் வச்சுருக்கு. அப்போ இந்த குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குணங்கள் தான் வந்து நானா, இல்லை குணா அப்புறம், ஆனால் சாஸ்திரம் பேசும்போது குணாதீத்துன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், நம்ம குணங்களே தாண்டி ஆள் நம்ம, நம்ம வெறும் இந்த குணங்கள் கிடையாது, குணங்களால் நாம் வந்து இம்சைப்படுத்தப்படுகின்றோம், அது அன்பாக இருக்கட்டும் அல்லது குரோதமாக இருக்கட்டும், எந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கட்டும், அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வி கேன் டேக் எ ஸ்டாண்ட் வாழ்க்கையை பற்றி, இல்லாட்டி வாழ்க்கை பூரா அந்த குழப்பம் நமக்கு மிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பத்துக்கான தீர்வு தான் உபநிஷத்து சொல்லுது. என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னோம் இல்லையா, இதை பற்றி இதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. இந்த உலகளாவிய இந்த உலகத்தில் வந்து இதை பற்றி நிறைய நம்மை பற்றி தான் கருத்து, நிறைய கருத்துக்கள் இருக்குது. என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னால், இல்லை இல்லை நீ வந்து ஒரு கொச்சை மானிடன்னு கம்பனே சொல்கிறான் இல்லை, ராவணோட வாயில் வாய் மூலமாக அதை சொல்கிற சொல்லுவாங்க, ஆனால் கம்பன் சொல்கிறது தான், அப்பேற்பட்ட பெருங்கவி சொல்கிறார் கொச்சை மானிடன்னு. ஒரு சாதாரண மனுஷன்தான், அதான் எல்லா மனித பலகீனங்களும் உனக்கு உண்டு, அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படி சொன்னால், இல்லை பலகீனங்கள் இருக்கிறது தப்பு இல்லை, பலகீனங்கள்னால நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னு கேட்டால், மெல்ல நம்ம பிகம் வெரி என்ன, இட் கிரியேட்ஸ் என்சைட்டி, ஒரு நமக்கு என்ன ஒரு மன கொந்தளிப்பு ஏற்படுகிறது இல்லை, ஒரு மன கிளேஷம் ஏற்படுது இல்லை, அல்ல மனப்பிரழ்வுன்னு கூட சொல்கிறோம் இல்லை, பல மாதிரியான அல்ல ஆளுமை பிளவு இல்லை, என்ன ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அல்லது வந்து பயோ போலா இன்னமும் இப்போ நம்மலாம் கேள்விப்பட்டோம், பயமாக இருக்குது இப்போலாம் கேட்குறதெல்லாம் இல்லை, என்னென்ன மாதிரி இருக்கே. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அது எப்படி நாம் வந்து புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் வந்து நாம் என்ன நிம்மதியாக வாழ முடியும். எனக்கு சில பலகீனங்கள், எனக்கு சில பலங்கள், எனக்கு சில இப்போ என்னுடைய பலமே வந்து சம்டைம் எனக்கு என்னுடைய பலகீனமாக இருக்குது இல்லையா, என்னோடய பலம் எது, அன்பு செலுத்தி என் பலம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க அதை வந்து அபியூஸ் பண்ணாங்களோ அது என்ன பலகீனமாயிடுது. அப்போ அன்பை பலம்னு சொல்லுவீங்களா பலகீனம்னு சொல்லுவீங்களா, இல்லை கோவப்படுறத என் பலம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நான் கோவப்படுறதுனாலேயே நிறைய பேர் வந்து என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே என்ன பலகீனமாயிருச்சு, கோவம் என்னுடைய பலம்னு நினச்சிட்ருக்கேன் நான் இல்லையா. எப்படி பார்த்தாலும் நல்ல எந்த குணத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு என்ன ஒரு நல்ல குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் அபியூஸ் பண்ணிக்கிறாங்க, தீய குணம் இருந்தால் அது வந்து எனக்கு வந்து என்ன அது என்ன பண்ண கஷ்டப்படுத்துது, எப்படினாலும் வந்து நான் வந்து ஏதோ ஒரு சம்சாரத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது தான் இங்கே வந்து தஸ்ய அப்படின்ற வார்த்தையை, தஸ்ய உபநிஷத்து ஒரு வார்த்தை, அந்த அதை வந்து அப்படியே சங்கர் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து முதல்ல ஒரு முன்னுரை கொடுத்தாரு, சத்தியசிய சத்தியம்னு சொல்லிட்டு கடந்த வாரத்தில் நம்ம வந்து கடந்த வகுப்பில் நாம் வந்து அதை அதுக்கு விளக்கத்தை ஒரு மணி நேரம் பார்த்தோம். அதான் நம்ம ஏன்னா ஒரே விஷயந்தான், அதை நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறது என்னென்னது, அதோட அறிமுகமே வந்து ஒரு மணி பார்த்துட்டு இப்போ அதோட விளக்கம் வேறு தரப்போகிறார் சங்கரர். இல்லை அன்றைக்கி தான் விளக்கமாக சொல்லிட்டீங்களேன்னு, இல்லை இல்லை அன்றைக்கி சொன்ன விளக்கம் அது ஒரு மணி நேரம் சொன்னீங்களே விளக்கம், அது விளக்கம் இல்லையா, அது வந்து அறிமுகம் தான். ஓஹோ அது அறிமுகம் தானா, விளக்கம் அடுத்து சொல்கிறார் சங்கரர். எப்பாப்பா என்னடா இது இவ்வளோ நீளமானதா இதுன்னா, ஆமாம் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நீளமானது தானே, ரொம்ப அகன்றது, ரொம்ப ஆழ்ந்தது, ரொம்ப என்ன நீண்டது, எல்லாம் வந்து தான். அதனால தான் நம்மளை நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஐ நாட் எ சிம்பிள் பர்சன் டசன்ட் மீன் தட் ஐ எம் எ காம்ப்ளெக்ஸ் பர்சன் ஐ பி வித் அலாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் அப்படி இல்லை. இவ் ஐ நாட் எ சிம்பிள் பர்சன் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஐ எம் எ வெரி ப்ரொஃபவுண்ட் பர்சன், எனக்கு நிறைய ஆழங்கள் உண்டு. த டெப்த்ன்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆழங்கள் எனக்கு உண்டு. அந்த ஆழங்களுக்கு நான் வந்து செல்லும் பொழுது என்னை நான் வந்து ஒட்டுமொத்தமாக மறந்துடுறேன். எல்லாம் வர என்னை இழந்த நலம்னு எனக்கு ஒன்று இருக்குது. அந்த இழந்த காலங்களில் வந்து நான் ஒரு பெரிய உச்சத்தை தொடுறேன். இல்லை மனம் வந்து வெறும் இந்த மனம் வந்து வெறும் அறிவால் மட்டும் ஆனதல்ல, அது வந்து தர்க்கபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல. இந்த அறிவு எப்படி இருக்குன்னு சொன்னால், சில இந்த போதத்தை, போதம்னா இந்த தர்க்கத்தை அறுத்து கொண்டு அபோதத்தில், அபோதம் அப்படின்னு சொன்னால் ஒரு உணர்வு நிலையில் வந்து நான் நிற்கக்கூடிய தருணங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய எனக்கு ஏற்படுது. அப்பப்போ ஏற்படுது நிறைய தருணங்களை வந்து என்னுடைய அறிவு வேலை செய்கிறது இல்லை. உணர்வு மட்டும் வேலை செஞ்சு என்னது ஒரு உணர்வு எழுச்சி எனக்கு ஏற்படும் பொழுது என்னை முற்றாக முழுதுமாக நான் மறக்கின்றேன் இல்லையா. அந்த நிலைகள்லாம் என்னுடைய இந்த வாழ்க்கையிலே உண்டு. ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு கூட, ஒரு சின்ன ஒரு பாட்டை படித்தா கூட, ஒரு இசையில் என்னால் வந்து என்னை மறக்க முடியும், மூழ்கடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்முடைய சாத்தியக்கூறுகள் என்ன? அதனால தான் வந்து மனுஷனை பற்றி சிந்திக்கின்ற நம்ம சாஸ்திரம்தான் என்ன சொல்லு சொன்னால், இது இப்போ இவங்க சொல்கிறாங்க என்ன, நமக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு, அது ஏற்கனவே சொல்லிடுச்சு நீ எல்லையற்றவன் சொல்லிட்டு. உன்னுடைய எல்லைகள், உன்னுடைய விரிவு என்ன, விசாலம் என்ன, அல்லது விலாசம் என்னன்னு சொன்னால், அது வந்து என்ன வரையறையற்றது அப்படின்னு சொல்லுது. வானமே எல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ எல்லையற்றவனாக நான் இருக்கின்றேன், நான் எந்த உயரத்துக்கும் என்னால் செல்ல முடியும் வேண்டுமென்றால். ஸோ அப்பேற்பட்ட எல்லா சாத்தியக்கூறுகளும், ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹியர். தட்ஸ் வாட் நம்ம எப்பொழுதுமே சொல்கிறோம், நேற்றைய மிருகமாக நான் இருந்திருக்கலாம், கவலை இல்லை, ஆனால் இன்றைய மனிதன், நாளைய தெய்வம், என்றும் கடவுள்னு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் நிறையா இருக்கும். யாருமே மற்ற சம்பிரதாயங்களை வந்து நான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நான் கடவுள் அப்படின்றது ஏதோ ஒரு ஈகோவில் சொல்கிற விஷயம் இல்லை. அது தெளிந்த நிலையில், அப்போ நான் இப்போ நீ கடவுளா அப்படின்னு கேட்டால், நான் வந்து நிச்சயமாக நமக்கு தெரியுது நம்ம இல்லை தான். அதான் வந்து வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு வார்த்தைலாம் வச்சுருக்கோம் நம்ம. இல்லை சாஸ்திரத்தை அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொன்னால், இதோ இப்போ நான் வந்து பிரம்மமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் எப்பொழுதும் பிரம்மா இருக்குன்றது ஒரு உண்மை. அது என்ன, அது எப்படிப்பட்ட உண்மை அப்படின்னு சொன்னால், அது வந்து என்னுடைய சொரூபம் உண்மை. ஆனால் இங்கே வந்து இந்த என்ன உலகத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி எனக்கு சில இந்த உடல் இருக்கு இல்லையா, அது சில வரையறைகளை உடையது. இந்த மனம் இருக்குல்ல, அது ஒரு கருவி, அது சில வரையறைகளை உடையது. எல்லாம் வந்து போவது. அதனால் அதனோடு நான் வந்து என்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது நான் ஏதோ வரையறைக்கு உட்பட்டவன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் என்னுடைய அனுபவங்களை நான் வந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கேன்னு சொன்னால், அதனால தான் வந்து அங்கே என்ன கடைசி முதல்ல கேட்கும் பொழுது, இவன் இந்த குரு யார், குரு சிஷ்யலாம் வளர்ந்துட போகிறோம், குரு யார், அஜாத சத்ரு, என்னது சிஷ்யன் யார், பாலாக்கி. அஜாத சத்ரு என்ன செய்கிறாரு, யாரை போய் பார்க்குறாரு, ஒரு தூங்குறனை போய் தூங்குறனை பார்த்து உபதேசம் பண்ணுறாரு இல்லை, தூங்குனை பார்த்து கதையை விட்டுற போகிறோம். இடையில ஒரே தத்துவமாக பேசி எங்கே தான் இருக்குன்னு தெரியல, இது பெரிய காடு தொலைஞ்சு போயிடும்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் கதை அப்போ ஞாபகப்படுத்திக்கும், அஜாத சத்ரு அப்படின்ற குரு தன்னுடைய சீரனான பாலாக்கியை கூட்டி கொண்டு யாரை போய் காமிக்கிறாரு, ஒரு தூங்குறவனை ஐயா தூங்கிட்டு இருக்குன்னு காமிச்சு தான் வந்து ஞான உபதேசமே பண்ணுறாரு. அதுதான் அந்த இவன் கேட்குறான், ஏன் தூங்குறன்னு பார்த்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். யார் இந்த பூர்வபக்ஷி இருக்கான்ல, தி எதிர்த்தரப்பாளன், தி ஒப்போனன். அவன் கேட்குறான், ஏன் அவர் தூங்குறன்னு பார்த்து வந்து தூங் ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து நீங்கள் வந்து உபதேசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அவன் அந்த உபதேசம் கூட வந்து என்னவாக இருக்குது நம்ம மறந்துடக்கூடாது, குவ ஏஷத் ஏஷக அபூத், அவன் வந்து இந்த சுசுப்தியில் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஜீவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கிருந்து வருகின்றான், குத்தக ஆகாத்து, இந்த ரெண்டு குவஸ்டின்ஸும் மறந்துடாமல் நினப்பி வச்சுக்கணும். இந்த ஹோல் உபனிஷத் முடிகிற வரைக்கும் இதுதான் சப்ஜெக்டு. இதை தான் மீண்டும் மீண்டும் பல கோணங்கள்லேருந்து சிந்திச்சு பார்க்குறாங்க. அதனால் நம்ம இன்னும் நம்ம என்ன இது ராமாயணம் தான் முடிகிற வரைக்கும் ராமன் வந்து எங்கே இருக்க போகிறாரு, காட்டில் தான் இருக்க போகிறாரு. அதனால் நீங்கள் எங்கே வந்து நமக்கு வந்து அடாடி எந்த மந்திரம் பண்ணி செஞ்சிட்ருக்கோம், இந்த மந்திரத்தை இன்னும் படிக்க முடியலையே அப்படியே இந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம். மந்திரங்கள் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கருவியாக இருக்குது நமக்கு, அது அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் சப்ஜெக்ட் மெட்டர் என்னென்னு சொன்னால், டெஃபினெட்லி சப்ஜெக்ட் மெட்டர் வந்து பிரகரணம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம தான் ஆத்மா தான் பிரகரணம், ஆத்மா தான் வந்து என்னது சப்ஜெக்ட் மெட்டர். அப்போ அதான் அப்போ கேட்கும் பொழுது கூட அவன் கேட்டார், அவர் எங்கிருந்து வரான், ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, அவன் ஆழ்ந்தோரத்துலேருந்து அவன் வந்து எங்கே உரைகின்றான், எங்கே தூங்கு இருக்கு, அவன் தூங்கும்பொழுது எங்கே இருக்கின்றான்னு சொல்லும்பொழுது அவன் ஆத்மாவில் உரைகின்றான்னு சொல்லுது, தண்ணியில் உரைகின்றான்னு சொல்லுது, ஆனால் வரும்பொழுது எங்கேருந்து வரான்னு சொன்னால் பிரம்மத்துலேருந்து வரான்னு சொல்லிட்டான். இதான கேள்வி, அந்த கேள்வியை நினைப்பி வச்சுக்கிறீங்களா? சரி, அப்போ இவன் என்ன கேட்குறான், தஸ்ய அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, யார் இந்த தூங்கிட்டு இருக்கானே சுசுப்தியில் இருக்கானே அவன், அவனை பற்றி தான் இப்போ விசாரம். அவன் தான் யார், அவன் தான் நம்ம, அவனை பற்றி தான் விசாரமே நடக்குது. அவன் சம்சாரியாக அது யாரை குறிக்கின்ற, சம்சாரியை குறிக்கின்றது, அசம்சாரியை குறிக்கின்றதான்னு. ஏன்னு சொன்னால் இவன் எங்கே இருக்கிறான், ஆத்மாவில் உரைகின்ற தூங்குகின்ற சுசுப்தி அவஸ்தையில், சுசுப்தி அவஸ்தையில் ஆத்மாவில் இழைப்பாருகின்றான் அப்படி சொன்னோம். அல்ல ஈஸ்வரத்தில் இழப்பாருகின்றான்னு சொல்லிடுறோம் இல்லையா, எழுந்து வரும்பொழுது பிரம்மத்தில் எழுந்து வரான்னு சொன்னோம். அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஜீவன் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று என்றால் அப்போ உபதேசம் தேவையில்லையே. ஆத்மா பிரம்மனும் ஒன்றுன்னு சொன்னால் அப்படி எதுக்கு உபதேசம் இல்லையா? அப்போ அதுதான் பூர்வபக்ஷம் என்ன கேள்வியோடு வரான்னு சொன்னால், ஜீவன் நமது சரீரத்துக்கு உபாதான காரணம், அதாவது இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, ஜீவன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கினா இந்த சரீரத்துக்கு உபாதான காரணம், ஈஸ்வரன் எப்படி புரிஞ்சுருக்கோம் பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கோ முத அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் காரணம் அப்படின்னு சொன்னால், அது வேறு ஈஸ்வரன் வேறு வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிறான், ஜீவன் வந்து இந்த உடலுக்கு தான் காரணமாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்ல முடியும், ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னால் உபதேசமே தேவையில்லையே, ரெண்டும் ஒன்று தானே அப்படி, ஆனால் வேறு தானே அப்படின்ற கேள்வி தான் யார் இந்த பூர்வபக்ஷ இந்த கேள்வியோடு வரான். அப்போ இந்த கேள்வியாக வரும்பொழுது அப்போ என்ன, இப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் சொன்னேன்னே இது வந்து எதை பற்றிய விஷயம், நம்மளே பற்றிய விஷயம், இது எப்படி இங்கே டீல் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சூக்ஷமாக இருக்குது, அதுக்கு நமக்கு நிறைய இது விஷய கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப். மொதல் மனுஷனால் மனுஷன் தானே, இவங்களாம் ஆம்பளை இவங்களாம் பொம்பளை அவ்வளோதானே, பெண்கள் ஆண்கள் இவ்வளோதான் மனுஷன். இன்னும் கொஞ்சம் பிரிவுனா, இவங்களாம் வந்து இந்தியர்கள் இவங்க வந்து வேறு இனத்தவர்கள், இன்னும் கொஞ்சம் பிரிவுனா இவங்களாம் வந்து ஆசியர்கள் அவங்களாம் வந்து அமெரிக்கர்கள் அப்படின்னு இப்படி பிரிவுபடுத்திட்டே போகணும்னு சொன்னால் பெரிய வந்துடும். ஸோ கெட்டிங் இன் டு திஸ் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், கெட்டிங் இன் டு திஸ் டீட்டெயில்ஸ் மேலே எதுக்கு எல்லோரும் யாதும் ஊரே யாரும் கேள்வி இல்லை சொல்லியிருக்கிறாங்க, எல்லோரும் வந்து நமது சொந்தக்காரவங்க தான், இந்த இடமும் நம்ம இடம்தான் அப்படின்னு தமிழ் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க வேண்டியதானே ரொம்ப பொதுவாக அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து எதுக்கு பார்க்குன்னு சொன்னால், நம்மளோட பேதம் நமக்கு இருக்கிற இந்த பொதுவான பேதங்கள் இருக்கு இல்லையா, என்ன பேதம், மனுஷாளுக்கு பேதம் இருக்குல்ல, நான் பெரியவன் அவன் சின்னவன், நான் வந்து ஆசியாவன் அமெரிக்கன், நான் வந்து தமிழன் வந்து வேறு சீனன் அப்படின்ற பேதங்கள்லாம் போகிறதுக்கு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த பேதங்கள் போகிறதுக்கு. ஆனால் நமக்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன பேதங்கள் இருக்குதுன்னு சொன்னால், எதுவே அதாவது ஞானமே என்னன்னு சொன்னால் அந்த பேத நிவர்த்தி தான், பேதங்கள்லாம் வந்து இல்லாமல் போகிறதுக்கு தான் ஞானமே இல்லை. ஸோ அதான் அபேத ஞானம்னு இதுக்கு பேர் இல்லையா. நமக்கு என்ன இருக்குது, பேத ஞானம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பேதம் தேவை, இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப எந்த பேதம் கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இனபேதம் கூடாது, மதபேதம் கூடாது, மொழி பேதம் கூடாது, தெர் ஷுட் மெனி டிஃப்ரென்ஸ்னோ தி. அதனால தான் ஸோ வி டாக் அபவுட் என்ன பார்டர்லெஸ் என்ன இக்கானமி, பார்டர்லெஸ் கண்ட்ரி இல்லை, பார்டர்லெஸ் எல்லாமே பார்டர்லெஸ், எல்லையற்ற எல்லை இல்லாத எல்லைகளெல்லாம் உடைக்கக்கூடிய அப்படின்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா. அது எதுக்குன்னு சொன்னால், இந்த பேத இந்த இந்த இனபேத இனபேதத்தினால எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு நல்லா தெரியுங்க பார்த்தீங்களா. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தான். இங்கே இனபேதங்கள் இருக்கிறதுனால எப்படி நாம் வந்து கஷ்டத்துக்கு ஆளாகிறோம்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லா தெரியுதா, நல்லாவே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ பேதம் என்ன பண்ணும், பேதம் வந்து எப்பொழுதுமே வந்து சம்சாரத்தை தான் கொடுக்கும். ஸோ இந்த பேதங்கள் அப்படியே குறுகி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த இனபேதம் மட்டும் இல்லை, மொழிபேதம் மட்டும் இல்லை, அல்லது என்ன தேச பேதம் மட்டும் இல்லை, இன்னும் நமக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம், நமக்கு சில அங்கங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம எதை நல்லா பார்த்துக்குவோம், கண்ணை நல்லா பார்த்துக்குறோம் இல்லை ஹார்ட்டை நல்லா பார்த்துக்குறோம், ஆனால் என்ன தலையை நல்லா பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி முடியலாம் காட்டு முறாடி மாதிரி வச்சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு அதுக்கிட்ட என்ன இருக்குன்னா, நமக்கு அதை பற்றி ஒரு அசட்டே இருக்குது, அதை பற்றி நமக்கு வந்து ஒரு கவனம் இல்லை. அதனால் சரி நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன இருக்குது, ஒரு பேதம் இருக்குது. வீடு சுத்தமாக இல்லாத போது அது நம்மளை பாதிக்க தான் செய்யுது. ஸோ பேதம் எப்பொழுதுமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்முடைய அனுபவத்தில் அது நமக்கு சில கஷ்டங்களை துக்கங்களை கொடுக்குது, அல்ல மற்றவங்களுக்கும் கொடுக்குது. சரி, இந்த பேதம் வந்து குறுகி என்ன இருக்குன்னா, நான் இருக்கேன், என் உடல் இருக்குது, உடல் எந்த பக்கத்தை நல்லா பார்த்துக்குவேன், கண்ணை நல்லா பார்த்துக்குவோன்னா, வாயை நல்லா பார்த்துக்குவோண்ணா, பல்லு வச்சு தான் வச்சுட்டு போட்டுன்னு விட்டுருன்னா என்ன, கண் எரியுதுன்னா எரிஞ்சிட்டு போய் விட்டுருன்னா என்ன, ஏன்னா ஒரே இருமலாக இருக்குது, சரி அது பாட்டுக்கு இரும்பிகிட்டு இருக்கணும்னு விட்டுருமா என்ன. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் அத்தனை அங்கங்களும் கால் வலிச்சா வச்சுட்டு போட்டோம், முட்டி வலிச்சா வச்சுட்டு போட்டோன்னு விட்டுறதில்ல, எல்லா அங்கத்தையும் நல்லா கவனமாக பார்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த ஹோல் பீயிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பேதத்தை மெல்ல கலைய தான் வந்து we really come to understand that naan abindrathu is a whole being without any bedas in the differences illada or being undu ulle irundikitte enna pannudhu abdin ketta adatha nam undu uyir nu solrom adatha nam undu aathma nu solrom adu eppadi irukku abdin ketta adu undu is always a enna well being and the being is always well being இல்லையா. அப்படி இருக்குது. அப்புறம் மெல்ல மெல்ல நமக்கு என்ன ஆகுது, ஏன் இவ்வளோ நுட்பமாக வந்து சாஸ்திரம் வந்து இது மட்டும் நம்ம மட்டும் பீயிங் இல்லை, இந்த ஹொல் அது ஒட்டுமொத்த மானோடுமே ஒரு பீயிங் தான், ஒரு இருப்பு தான், ஒரு சத்து தான், அந்த டிஃப்ரென்சஸ் வந்து அப்போ நான் வேறு, இங்கே வந்து நான் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படின்ற ஒரு 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 கருத்தாக்கத்தோடு தான் இந்த ஒப்புனன் இங்கே வரான். ஈஸ்வரன் வேறு, நம்ம வேறு. அதனால் இப்போ ஒன்று அப்படின்னு சொன்னால் அவன் என்ன கேட்க வரான்னு சொன்னால், இப்படி ஒன்று நினைக்கிறதுல என்ன பிரயோஜனம் கேட்குறான். இது ஒன்று நினைக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி இந்த ஒன்று பேதம் இல்லை, பேதம் இல்லாமல் போகிறதில் அது தப்பு இருக்குது, ஏன்னா வேறு வேறையாக தான் இருக்குது. ரெண்டு சந்தேகத்தோடு வரான் இந்த பூர்வபக்ஷி ஒப்போன்னா. ஆனால் உண்மையான பூர்வபக்ஷி இல்லை, இந்த சைட்டில் வந்த பூர்வபக்ஷி தான். உண்மையான பூர்வபக்ஷிக்கு பிறகு அவர் வந்து பதில் சொல்ல போகிறாரு. இன்னும் தீவிரமாக சில கேள்விலாம் கேட்க போகிறாங்க. இப்போ சைட்டில் வந்து பூர்வபக்ஷி என்ன ஒரு எளிமையான ஒரு கேள்வியை கேட்குறான். என்னன்னு சொன்னால், ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொன்னால், ஒன்று அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு உபதேசம்? வேறு வேறையாக இருக்கிறனால தான் உபதேசம் தேவைப்படுது. அப்போ அப்படி அப்படின்னு சொன்னால், ஜீவனும் பிரம்மனும் வேறு வேறாக இருந்த வேறு வேறாக இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். வேறு வேறாக இருக்கிறனால தான் உபதேசம் தேவைப்படுதுன்னு சொல்கிறான். வேறு வேறாக இருக்குதுன்னு சொன்னால் மகா வாக்கியம் தப்பாக போயிடும். எது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படி மகா வாக்கியம் தத்துவம் போயிடும். மகா வாக்கியம் தப்பாக இருக்க முடியுமா? இதெல்லாம் சங்கர செய்கிற என்ன விசாரம், அவருடைய என்ன விவாதங்கள், இதெல்லாம் தப்பாக போயிடும். அப்போ தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னு சொன்னால், நான் ஒன்றுன்னு சொல்கிறது இந்த உடல் வச்சு சொல்லலை, ஒன்றுன்னு சொல்கிறது இந்த மனசை வச்சோ இந்த அறிவை வச்சு சொல்லலை, அதையும் தாண்டி இதுக்கு வந்து ஆதாரம் அது நம்ம வந்து வாட்சியார்த்தமாக சொல்லலை, லட்சியார்த்தமாக சொல்லணும்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் பார்த்துருக்கோம் நாம். இல்லை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இல்லை அதோடு சேர்த்து தான் உபநிஷத் கேட்டுட்ருக்கோம் நம்ம. இல்லாட்டி நமக்கு வந்து இப்போ பேசுகிற உபநிஷம் வழங்காமல் போயிடும் நமக்கு. இல்லை இட்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தொடர் பாடம் இது. ஸோ இதெல்லாம் கேட்டு மனசுக்கு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறான், தசிய உபநிஷத்து யாருடைய லட்சணம் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன சொல் இங்கே அவன் என்ன சொல்கிறான், அது வந்து ஜீவனுடைய லட்சணம். ஜீவன் வந்து என்ன எப்படிப்பட்டதுன்னா, அவன் சம்சாரி. அப்புறம் அசம்சாரி யாருன்னா, ஈஸ்வரன் அசம்சாரி. ஏன்னா ஈஸ்வரனை வந்து இப்போ ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொன்னால், சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஜீவனை சம்சாரின்னு சொல்லுது. ஈஸ்வரனை என்ன சொல்லுது, சம்சாரின்னு சொல்லுது. இல்லை, அவனை ஜீவன் முக்தன்னு சொல்லுது. ஈஸ்வரன் யாருன்னு சொன்னால் அவன் அசம்சாரின்னு சொல்லுது. அப்படி அவன் அசம்சாரியாக இருக்கும் பொழுது எப்படி வந்து ரெண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியும்? நீ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுறது என்ன, ஜீவன ஈஸ்வரனும் ஒன்று தான், ஐக்கியம்னு பேசுகிறோம். இப்போ ஜீவன் ஈஸ்வரன் இருந்தால் இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி இப்படி வந்து வேறு வேறாக இருக்க மாட்டாங்களே, அது எப்படி வேறு வேறாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் பூர்வபக்ஷி. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த முதல் பூர்வபக்ஷி என்ன சொல்ல வரான் அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரனு கிடையாதுப்பா, அவன் நிரீஷ்வாதி, நிரீஷ்வாதி அவன், ஈஸ்வரன் கிடையாது. ஞானம் கூட யாருக்கு சொல்ல பேசப்படுது, ஜீவனுக்கு தான் பேசப்படுது. யாரை பார்த்து அந்த ஞான குரு வந்து சுட்டி காமிச்சு ஞான உபதேசம் பண்ணுறாரு, ஒரு ஜீவனை பார்த்து தான், அதுவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஜீவனை பார்த்து. இல்லை இதை மறந்துடாதீங்க, இடையில அந்த நம்மளை சப்ஜெக்டை மறந்துடக்கூடாது. எப்படி பாடத்தை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சுசுப்தியில் இருக்க ஒரு ஜீவனை பார்த்து அவன் எங்கே ஒடுங்கியிருக்கின்றான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஆத்மாவில் ஒடுங்கியிருக்கின்றான் அப்படின்னு உங்கள் இந்த குரு யார், நம்ம அஜாத சத்து சொல்கிறாரு இல்லையா. அப்போ என்ன சொல்கிறான், கரெக்டு, ஒரு பாயிண்ட் ரொம்ப சரி. என்ன பாயிண்ட் சொன்னால், அவன் தண்ணியில் தான் அடங்கியிருக்கிறான் இந்த இவன். என்ன சொல்கிறான், இந்த நிரீஷ்வாதி. அதனால தான் நம்முடைய என்ன தரிசனங்கள்லாம் எல்லாம் நிரீஸ்வர தரிசனம் தான். ஆறு தரிசனங்கள் பேசுகிறோம் இல்லையா, ஆறு தரிசனங்கள் என்ன, சாங்கியம், என்ன யோகம், நியாயம், அப்புறம் என்னது மீமாம்சம், இதெல்லாம் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஈஸ்வரனை பற்றி பேசலை, ஜீவனை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியாக நம்மளை வேதாந்தம் மட்டும் தான் வந்து என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், உத்தர மீமாம்சோட வேதாந்தம் மட்டும் எதை பேசுது அப்படின்னு கேட்டால், அது வந்து ஈஸ்வரனை பற்றி பேசுது. ஜீவன் பற்றி தான், ஜீவன் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க இவங்க. அதனால் இவன் ரொம்ப தெளிவாகவே அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவன் இந்த பூர்வபக்ஷி. ஆனால் அவன் தெளிவாக என்ன சொல்கிறான், இங்கே என்ன நடக்குது, ஜீவ விசாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் தேவையில்லாமல் ஈஸ்வரன் உள்ளே கொண்டு வரீங்க ஏன்னு சொன்னால், எப்படி அப்புறம் இந்த உலகத்தை படைச்சது யாருன்னு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, எப்படி வந்து ஸ்தூல, இது வந்து ஸ்தூல உடல் இல்லையா, அப்போ சூக்ஷ்ம உடல் எது, கனவுல நம்ம இப்போ என்னவாக இருக்கோம், நாம் வந்து பிராக்ஞனாக இருக்கோம், பிராக்ஞன் வார்த்தை நினைப்பிச்சிருக்கீங்களா, பிராக்ஞன். அப்புறம் கனவுக்கு போனால் என்ன ஆயிரும், தைஜசன் சொல்லிட்டு. எப்படி ஒரு தைஜசன் தன் சொந்த கனவு உலகத்தை படைச்சிக்கிறான் இல்லையா, இல்லை ஈஸ்வரன் வந்து படைச்சு கொடுக்குறானா, படிச்சுக்கிறான் இல்லையா, அதுபோல் இந்த ஜீவன் உலகத்தை படித்துக் கொள்கின்றான். பாருங்க அவன் லாஜிக்கு, அவனும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. எப்படி எப்படி அந்த இவன் இருக்கான் இல்லையா, யார் கனவுல இருக்கானே தைஜசன், அவன் வந்து ஒரு உலகத்தை படிச்சுக்கிறானே அங்கே போய் இல்லையா. அதே மாதிரி இந்த ஜீவன் தான் அந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் வந்து இருக்கிறான். ஆனால் தனியாக ஈஸ்வரன்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிரீஷ் என்ன சொல்கிறான், பொதுவாக சாஸ்திரம் எதை எதை பேசணும்னா ஆத்மா இத்தியவே உபாசித்த, நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆத்மா இத்தியவே உபாசித்த, இந்த ஆத்மா தான் வந்து என்ன இப்படி பிரம்மனாக ஆகியிருக்கின்றது அல்லது இந்த உலகமாக ஆகியிருக்கின்றது, உலகம் ஆணாய் போற்றி அப்படின்னு ஆத்மா தான் பற்றி ஆத்மா பற்றி தான் பேசுகிறத தவிர ஈஸ்வரன் பற்றி இங்கே பெரிய பேச்சு கிடையாது. ஏன் நீங்கள் வந்து ச ஆத்மா விக்ஞேயக, இந்த ஆத்மா தான் அறியுது, ஆத்மா தான் அறியத்தக்கது, பிரம்மம் அறியத்தக்கது எங்கே சொல்லலையே, ஈஸ்வரன் அறியத்தக்கதுன்னு சொல்லலையே சாஸ்திரம். ச ஆத்மா விக்ஞேயக ஆத்மஸ்து காமாய சர்வம் பிரியத்தி, ஆத்மாவுக்காக தான் எல்லாத்தையும் இது ஒவ்வொரு இது அப்போ அடுத்து வரப்போகுது. இந்த பிருஹத் ஆரண்ய உபநிஷத்தில் தான் ஆத்மஸ்து காமாய சர்வம் பிரியத்தின்னு ஒரு ஒரு முக்கியமான இது வருது இல்லையா, அது இந்த உபநிஷத்துலாம் பிறகு வரப்போகுது அது. ஸோ ஆத்மே அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, எதை நீ வந்து சிந்திக்கணும்னு கேட்டால், எதை நீ பேசணும்னு கேட்டால், எதை நீ கேட்கணும்னு கேட்டால், எதை நீ தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டா ஆத்மாவா ஹரே திருஷ்டவ்யக இல்லையா, என்ன மந்தவ்யக ஸ்ரோதவ்யக நிதித்தியாசன் தவ்யகன்னா ஆத்மா பற்றி தான் வந்து என்ன சாஸ்திரம் பேசுதே தவிர என்ன பிரம்மனை பற்றி இல்லை அல்ல ஈஸ்வனை பற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன். இது இது இப்போ இந்த வாதம்லாம் கேட்டவொன்னே நம்ம கன்வின்ஸ் ஆகிருப்போம். ஏன்னு சொன்னால் சில விஷயங்களை மட்டும் உள்ளேருந்து எடுத்து வச்சு அவன் சொல்லிட்டு வரான். யார் இந்த இவன் இந்த நிரீஷவாதி இருக்கான் இல்லையா, இவனுக்கு ஈஸ்வனை பற்றி எந்த விதமான அபிமானமும் இல்லை. அதனால் ஆத்மாவாக தான் இந்த ஆத்மாவுக்காக தான் எல்லாமே இங்கே செய்யப்படுகின்றது. அப்போ நம்ம கேள்வி கூட நம்ம கூட வந்து சில மகான்கள்லாம் நான் யார் தான் கேட்குறாங்க, ஈஸ்வரன் யாருன்னு கேட்குறாங்களா, ரமண மகர்ஷி கூட என்னென்னு கேட்டார் நான் யார் தான் கேட்டார். அப்போ இந்த ஒட்டுமொத்த சாஸ்திரமே வந்து எதை எதை சிந்திக்குதுன்னு கேட்டால் நான் அப்படின்ற வஸ்து தான் சிந்திக்குது. அதே இன்னும் போட்டு ஈஸ்வரன் அது எதுவும் குழப்பங்கன்னு கேட்குறான், ஒரு மாதிரியே சரியான கேள்வி தான் அவன் கேள்வியும். அதான் அவங்கெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங், வெரி ரேஷ்னல் திங்கிங், இவங்களாம் ரேஷனலிஸ்ட்னு பேர். ஏறக்குறைய இந்த இன்றைக்கி இன்றைக்கி வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் இருக்கிற ரேஷனலிசம் இருக்குது இல்லையா, சாக்ரட்டிஸ்லேருந்து என்ன பிளேட்டோ வரைக்கும் ஏறக்குறைய வந்து நான் யார் என்ன நோ தை செல்ஃப் இந்த மாதிரி ரேஷ்னல் திங்கிங்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த இந்த யார் என்ன இந்த பூர்வபக்ஷி சிந்திக்கிற மாதிரி இவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால் ஆத்மவாதின்னு சொல்லுவாங்க. இவன் ஈஸ்வரனை ஏற்றுக்க கிடையாது. அதனால் இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஒரு விஷயத்த அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், இந்த 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 ஜீவன் வந்து என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஜீவனாக இருக்கான், சம்சாரியாக இருக்கான், அவனை போய் நீ பிரம்மன் சொல்லாது, அந்த விஷயத்த அவன் தெளிவாக இருக்கான். அவன் என்னவாக இருக்கான், அவன் வந்து சம்சாரியாக இருக்கான். அதனால் அவனுக்கு அவனு இந்த அவனுக்கு வந்து அப்புறம் இந்த 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 உலகம் வந்து அவனுக்கு சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு அது அதே அந்த அந்த ஜீவன் சம்சாரியாகவும் அசம்சாரியாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். யார் இந்த 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 என்ன பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ஒரு ஜீவன் ஒரே ஜீவன் வந்து ஒரு விபரீத இப்படி ரெண்டு தன்மைகளோடு இருக்க முடியும், இருக்க முடியாது. அவன் சம்சாரினா சம்சாரி, அசம்சாரினா அசம்சாரி. அதை விட்டு விட்டு அவன் சம்சாரியாகவும் இருக்கான் அசம்சாரம் இருக்கான்னு சொல்கிறது எதுக்கு வந்து விபரீதமாக இருக்குன்னு சொன்னால், ஒரு பொருளோட தர்மத்துக்கு இது நெருப்பு சுடணும், இல்லை நெருப்பு சூடாகவும் இருக்கும் சில்லுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, இவன் லேசாக நாள் இல்லை, இவன் எப்படி ஓட்டுவேன், அவன் சரியான உதாரணத்தோடு அவன் பேசுகிறான். நெருப்பு எப்படி இருக்கும், சூடாக இருக்கும், இல்லை சூடாக இருக்கும் சில சமயத்தில் விட்டால் சில்லுன்னு கை வச்சு பாருங்களா சில்லுன்னு இருக்கும்னு, சில்லாக இருக்க இருக்காதே கேள்வி பண்ணுறான். அது எப்படி ஆத்மா வந்து சம்சாரியாகவும் இருக்கும் அசம்சாரியாக இருக்கும்னு சொல்கிறீங்க, தப்பாக இருக்கேன்னு கேட்கலாம். சரியா, இது முதல் கேள்வி. இது இந்த கேள்விக்கெலாம் வந்து அடுத்து இன்னொரு ரெண்டாவது பூர்வபக்ஷி வரான். இவன் என்ன சொல்கிறான், இந்த இந்த இவனுக்கு இன்னும் பதில் வந்து சங்கர சொல்லலை. ஏன்னா அங்கே சங்கர பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் ரெண்டாவது பூர்வபக்ஷம் இருக்காங்கள, அவன் வந்து ஈஸ்வரவாதி, அவன் ஈஸ்வரன் நம்புகிறவன், அவனே பதில் சொல்லிடுறான். அதனால் பதில் சொல்லினால சங்கர பிறகு வந்து ஏன்னா ரெண்டாவது சொல்ல போகிறவன் ஈஸ்வரன் வேறு என்ன ஜீவன் வேறுன்னு சொல்ல போகிறான். இப்போ அவனே என்ன என்ன சொல்லிடுறான், ரெண்டாவது வரம் சொல்கிறான், ரெண்டாவது பூர்வபக்ஷம் வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், நீ வந்து முதல் பூர்வபக்ஷம் சொன்னது தப்பு அப்படின்றத இவன் வந்து என்ன சரியாக சுட்டி காமிச்சிடறான். என்ன சொல்கிறான், ஜீவ பின்ன தடஸ்த ஈஸ்வரவாதின்னு உனக்கு பேர், அதாவது ஜீவனுக்கு வேறாக ஈஸ்வரன் இருக்கிறான், ஏன் ஏன் வந்து என்ன ஈஸ்வரன் தான் என்னவாயிருக்கான் ஜீவனாக ஆயிருக்காரு. நம்ம கேட்கணும், நம்ம ஒரு 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 இது பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன என்னது பிரவேச பிரகரணம், அந்த பிரம்மன் தான் வந்து ஜீவனுக்குள்ளே புகுந்து ஜீவனாக மாறுனுச்சுன்னு சொல்லிட்டு நினப்பிருக்காது. பிரவேச பிரகரணம்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம் நாம். ஆனால் வேறு வேறு உபநிஷத்தில் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்கே சங்கரர் வந்து என்ன பண்ணுறாரு, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதனால் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஜீவ இந்த ஈஸ்வரன் தான் வந்து என்னவாயிருக்கான்னு சொன்னால், இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஜீவன் கிடையாது. ரெண்டாவது உள்ள சொல்கிறான், நமக்கு சப்ஜெக்ட் மட்டரே ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன்லாம் வந்து உலகமே கிடையாது. உலகம்னா ஜெகத்னா என்ன, ஈஸ்வரன் ஜெகத் காரணம். அப்போ ஈஸ்வரன் தான் என்னவாயிருக்காரு, ஜெகத்தாயிருக்காருனா அவர் தான் என்னவாயிருக்காரு, ஜீவனாகவும் ஆயிருக்காரு. அப்போ ஈஸ்வரன் ஜீவனாக இருக்குன்னா நம்மளும் ஒத்துக்கலாமே, ஈஸ்வரனாக ஜீவன் ஆனால் முழுசாக ஜீவன் ஆகலை, கொஞ்சம் மாறி ஜீவனாகி என் சம்சாரி ஆகிப்பட்டார் அப்படின்றாங்க. நம்ம ஒத்துக்குமா அதை, பிரம்மவாதிகள் அது ஒத்துக்க மாட்டாங்க, ஆத்மவாதிகள் அது ஒத்துக்க மாட்டாங்க. இவனோட அவனுடைய இந்த ரெண்டாவது பூர்வபக்ஷியோட என்ன தர்க்கத்தை நம்ம பார்த்துருமே போத. அதனால் இங்கே வந்து இங்கே ஜீவனுக்கு வந்து உபதேசிக்கப்படுவது பிரம்மமே அல்லது ஈஸ்வரனே தவிர ஜீவன் அல்ல. ஜீவனுக்கே ஜீவனை போய் உபதேசம், நீ ஜீவனாக இருக்கணும்னு தெரியுது, ஆனால் அந்த ஜீவத்துவம் என்ன பண்ணுது, சம்சாரி ஆக்குது. அது அது உன்னுடைய சொரூபம் அப்படி சொன்னால் யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட், பட் யூ ஆர் நாட் ஹாப்பி. நமக்கு என்ன இருக்குது, நமக்கு வந்து தொல்லை இருக்குது. அப்போ தொல்லை என்ன ஆகணும், தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கும், அல்லல் அறுக்கும், ஆனந்தம் ஆக்கும், எல்லையெல்லாம் நெறியளிக்கும், வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன்னு சொல்லிட்டேன். என்ன என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரன் தான் இந்த எல்லை, இந்த 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 ஈஸ்வரன் தான் என்ன பண்ணுவார், தொல்லை இரும் இரும்னா போக்கும்னு அர்த்தம், தொல்லையை போக்கிரும் இது ஈஸ்வரம். அதனால் இங்கே என்ன என்ன சொல்கிறார் சொன்னால், இங்கே இருக்கிறது வந்து ஈஸ்வரன் தான் இருக்கார், அவர் தான் வந்து எப்படி இருக்காருன்னா ஜீவனாக தோற்றம் அளிக்கிறாரு. ஏன்னா பிரவேச ஸ்ருதியில் ஈஸ்வரன் தான் என்ன ஆனார், ஜீவனாக உள்ள பிரவேசிச்சார்னு நம்ம படித்தோம்ல, படிச்சுமா நினப்பிருக்கா, தயவுசெய்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். ஏற்கனவே படித்தோம் நம்ம இதை, எப்படி இந்த ஜீவன் உண்டாச்சு சொன்னால், அது பிரம்மம் தான் வந்து என்ன பண்ணிச்சு, ஈஸ்வரன் தான் என்ன பண்ணார், அவளை பிரவேசம் பண்ணி உள்ள இது பிரவேசம் பண்ணி ஜீவன் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு உபநிஷத் வாக்கியம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த ரெண்டாவது பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரன் வேறு என்ன ஜீவன் வேறு. ஏன்னு சொன்னால், ஈஸ்வரனை பற்றி சொல்லும்பொழுது எத் சர்வஜ்ஞ சர்வவித்துன்னு சொல்லுது, அவன் வந்து எல்லாம் அறிந்தவன், எல்லாம் எங்கும் நிறைந்தவன், எங்கும் இருப்பவன். நம்ம எங்கே எங்கே இருக்கிற ஆள் கிடையாது, அவன் சர்வவித்து சர்வஜ்ஞன், அவன் சர்வவியாப்பி யார், ஈஸ்வரன். ஆனால் ஜீவன் என்ன, இவன் இவன் வந்து சர்வவியாப்பி அல்பவியாப்பி அல்பக்ஞன் இல்லையா, அவனோட யாருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது, இந்த ஈஸ்வரவாதி இதுதான் துவைதிகள், இவங்க தான் துவைதிகள். என்ன சொல்கிறாங்க, ஈஸ்வரன் வேறு தான், என்ன ஜீவன் வேறு தான்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சங்கர் பதில் வச்சுருப்பார் அப்புறமேலே, நம்ம பார்ப்போம் பதில. ஏன்னு சொன்னால், ஈஸ்வனை தவிர்த்து ஜீவனுக்கு ஒரு இருப்பு இருக்குன்னு சொன்னால், அப்போ ஜீவன் வந்து ஈஸ்வரன் அளவுக்கே வந்து சக்தியானவனா, அவரை தவிர்த்து உனக்கு தனி இருப்பு இருக்குமா அப்படின்னு கேட்க போகிறார் அப்புறம். இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த சங்கரை வந்து இதுக்கெல்லாம் பதில் வச்சுருக்காரு. சும்மா முன்னால் வந்து அந்த பின்னால் திருப்பி பார்த்துருவோம்ல. ஏன்னா நீங்கள் கன்வீன்ஸ் ஆகிடக்கூடாது, என் துவைதி சொல்கிறத நீ கன்வீன்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து அவனும் தர்க்கத்தோடு தான் சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள். அதனால் நம்ம கன்வீன்ஸ் ஆயிடுவோம். அதனால் அன்சரை திருப்பி பார்த்துக்கிட்டோம். நான் இப்போ திருப்பி பார்த்தேன் என்ன சொல்கிறாரு சங்கரர்னு. சங்கர் சொல்கிறாரு, ஜீவனுக்கு தனி இருப்பு உண்டா, எல்லாம் வந்து அவன் சர்வ வியாபின்னு சொன்னால் அவனை தவிர்த்து ஒன்றுமே கிடையாது இல்லையா. அவன் சர்வக்கியன் சொன்னால் அவனுக்கு அறியாமல் ஒன்று இருந்துட முடியாது. அவன் கடவுள் பாடுக்கு தனியாக ஈஸ்வரனாக அவன் இருக்காரு, அவனுக்கு தெரியாமல் சில உயிர்கள்லாம் இருக்குது. அவனுடைய இருப்புக்கு அப்பாற்பட்டு அது இருக்குது. அது வேறாக, இவன் வேறாக இருந்து கொண்டு, அப்போ இவன் எப்படி சர்வக்கியன் ஆக முடியும், அப்போ இவன் எப்படி சர்வ வியாபி ஆக முடியும், இந்த மாதிரி கேள்வியெலாம் அப்புறம் அவர் கேட்க போகிறாரு. இது அன்சர் பின்னால் திருப்பி பார்த்தது. இது இன்னும் நம்ம அங்கே போகலை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி இவனுடைய தர்க்கத்தை மத நம்ம புரிஞ்சுக்குவோமே. அவன் சொல்கிறான் இங்கே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், ஈஸ்வனை பற்றி அவன் எதை கொண்டு வரான், எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சாஸ்திரம் தான் வந்து என்ன சாஸ்திரம் தான் அவங்களுக்கும் துவைதியாக இருக்கட்டும், இஷ்டாத்வைதியாக இருக்கட்டும். அடுத்து இஷ்டாத்வைதி பார்க்க போகிறோம். இப்போ துவைதி எல்லாருக்குமே சாஸ்திரம் தான் பிரமாணம். அவனும் சாஸ்திரம் தான் கோட் பண்ணுறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது, எத் சர்வஜக சர்வவித்து ஈஸ்வரன் எப்படின்னு சொன்னால், எல்லாம் அறிந்தவன், எங்கும் நிறைந்தவன், சர்வ வியாபி அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் ஜீவன் அப்படி இல்லையே, அது எப்படி நீ ஒன்றுனு சொல்ல முடியும்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிடுச்சா? அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இந்த அப்புறம் இல்லை இல்லை அப்புறம் நம்ம கேட்குறோம் அவனை என்ன கேட்குறோம், இல்லை சாஸ்திரத்துலேருந்து என்ன தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி போன்ற வாக்கியங்கள்லாம் இருக்கே, அதுக்கெலாம் என்ன பதில்னு கேட்டால், அதெல்லாம் அர்த்தவாதம்னு சொன்னான். நினைப்பிருக்கா, எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. அர்த்தவாதம், அர்த்தவாதம்னா என்ன, அர்த்தமே இல்லாத சும்மா ஒரு ஒரு என்ன ஒரு புகழ்ச்சிக்கு. நம்ம சொல்கிறோம்ல அவனை பார்த்து ஆஹா ஓஹோ ஊஹுன்னு புகழ்கிறோம்ல, பின்னால் சொல்லுவாங்க அவங்க நம்ம மாதிரி மட்டமானம் யாரும் கிடையாது சொல்லணும் இல்லையா. இதே விஷயந்தான் அர்த்தவாதம், அதான் அர்த்தம். அர்த்தவாதம், அர்த்தவாதம் அப்படின்னு சொன்னால் புகழ்ச்சிக்கு சொன்னதை ஏன் நீ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, நம்மளோட ரொம்ப புகழ்வாங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு குளரெலாம் தூக்கி விட்டுட்டுருப்போம். அப்புறம் பார்த்தா இது ஒரு மட்டமான கேஸுன்னு பின்னால் சொல்லிட்டு போவான். அது அவன் என்ன சொல்கிறான், அதனால் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னது, நீ வந்து பெரிய ஆள் அப்படின்னு ஜீவனை பார்த்து சொன்னது, அது வந்து புகழ்ச்சிக்கு சொன்னது. அல்லது அவன் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் இல்லை 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 சில பிரஜானம் பிரம்மன் சொல்லியிருக்கே, நல்லா வருங்க, தத்துவமசின் மட்டும் சொல்லலை, அகம் பிரம்மாஸ்மி மட்டும் சொல்லலை, பிரஜானம் பிரஜையே பிரம்மன் சொல்லியிருக்கே. ஓ அந்த பிரஜையா, அது வந்து ஒரு பாவனை. இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நீ எதுவாக இருக்கின்றாயின்னா நீ பிரம்மமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது உபாசனைக்கு சொல்லப்பட்டது. இப்போ கூட வந்து நாங்கள் கூட அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம் மகாயோகம்னு சொல்லிட்டு, அப்படியே நான் தான் சிவன், நான் தான் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கிறுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குது அம்பாள்னு சொல்லிவிட்டு. நான் தான் அம்பாள் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினைப்போம், நான் தான் வந்து தேவி பராசக்தி, பராசக்தியாக பேசிக்கிறாய் அப்படின்னு கேட்பாருல்ல, நிஜமாக பராசக்தி கேட்குது. அதான் ஒருத்தர் எங்கள் இதில் கூட அந்த காலத்தில் நாங்கள் ஒருத்தர் மகாயோகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ நான் தான் வந்து மகாலட்சுமி, மகாலட்சுமி வேறு, நான் தான் மகாலட்சுமி அப்படின்னு மட்டும் அது உபாசனைக்கு பண்ணுறது. அப்படிப்பட்ட உபாசனைகள்லாம் வந்து நம்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை போய் நீங்கள் அது வந்து ஒரு பாவனா, அதான் பாவனா யோகம்னு பேர் இதுக்கு, பாவனா பக்தின்னு பேர் இதுக்கு. அதனால் அப்படி பாவனை பண்ணிக்கிறதுக்கு சொல்லியிருக்கு உபனிஷத்து, தவிர அதை போய் நீ வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்ட என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால், சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அப்புறம் ஆணவம் அங்கே மிளிர்ந்து ஆணவம் வளர்ந்து, அதான் ஒருத்தர் கேட்டார் என்ன, இல்லை நான் அம்மா பேசுகிறேன், அம்மா பேசுதா ஆணவம் பேசுதா கூர்ந்து பாருன்னு சொன்னார். போச்சுடா, அம்மா பேசுதா இல்லை ஆணவம் பேசுதான்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய இந்த யூடியூப்லாம் பார்ப்பீங்க பாருங்கள், அம்மா பேசும் பாருங்கள், யூடியூப்லாம் பார்த்தா நிறைய அம்மா பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லா அம்மாவும். ஒரு அம்மா இப்போ தான் சமாதி ஆணுச்சு. ஆக இதெல்லாம் அவன் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறான், இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஈகோ ட்ரிப்பு. இது அவனுடைய விளக்கம். இது நீங்கள் கன்வின்ஸ் ஆகிரு போகிறீங்க, பூர்வபக்ஷ விளக்கம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும், அதனால் கன்வின்ஸ் ஆகிடக்கூடாது, அதை திருப்தி உள்ள சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பாவனைக்கு பண்ணுறது, பீஷனோட பாவனை செய், தியானம் செய்யன்னு சொல்லுது. இது அகம் பிரம்மாஸ்மின்னா நான் அந்த பிரம்மஸ்வரூபம்னு பாவனை செஞ்சால் அவனுக்குள்ளே அந்த கல்யாண குணங்கள்லாம் நமக்கு வந்துடும், சர்வமங்கள மங்கல்யமும் நமக்கு வந்துடும், சத்தியம் சிவம் சுந்தரமாயிரும். நம்ம ஏற்கனவே சுந்தரமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பரவாயில்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா சுந்தரம், சுந்தரம் ஸ்கொயர், அழகு, அவ்வளோ அழகாகிடுவீங்க நீங்கள், அவ்வளோ அன்பு, அன்பு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையாகிடுவீங்க நீங்கள். அன்பே சிவம், அன்பே சிவனுடைய நீங்கள் தியானம் பண்ணால் என்ன ஆயிடுவீங்க, அன்பே சொரூபம் ஆயிடுவீங்க. அதுக்கு சொல்லப்பட்ட உபாசனா வாக்கியங்கள் அர்த்த என்ன அர்த்தவாதமே தவிர அதை வந்து இப்படி நீங்கள் சீரியஸாக கிறுக்குத்தனமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறான். யார் பூர்வபக்ஷி சொல்கிறான்னா, இனி சங்கரர் வரார் பதில் சொல்ல வரார். அதுக்கு என்ன, இந்த ரெண்டு பேரும் இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாரு சங்கர் என்ன சொல்கிறார், இது பிரவேச ஸ்ருதி வசாத்து அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஏற்கனவே சொன்னோம். அடிப்படையில் என்ன சொன்னால், ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று தான். எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஈஸ்வரன் தான் இந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசம் பண்ணார்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு இல்லையா. அதனால் அது எப்படி ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறையாக இருக்க முடியும், அந்த ஈஸ்வரன் தான் அந்த பிரம்மம் தான் இந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பிரவேச ஸ்ருதி வசாத் அப்படின்னு வேத வாக்கியம் இருக்குது, உபனிஷத் வாக்கியம் இருக்குது இருக்குது. அதனால் அடிப்படையில் நாம் வந்து இது ஐக்கியம் தான், ஒன்று தான். எது அதாவது சட்டியில் உள்ளதான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லை, நம்ம பழமொழி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், சட்டியில் உள்ள தான் ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்கோ அது தான் வந்து ஜீவனம் ஆயிருக்குமே தவிர எதுவும் இல்லாத போய் ஒன்று ஜீவனம் ஆயிருக்கும் அப்படின்னு இப்போ சங்கரர் மெல்ல என்ன சொல்கிறாரு, இது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் வேறு வேறு இல்லை, அந்த ஈஸ்வரன் தான் ஜீவனாக இருக்கார் அப்படின்ற பிரவேச ஸ்ருதி வேதத்தில் உபனிஷத்தில் இருக்குது. அதனால் இது வேறு வேறு கிடையாது, ஒன்று தான். இது ஜீவன் என்பது ஜீவ அபின்ன ஈஸ்வரன், ஜீவனுக்கு வேறுபடாத ஈஸ்வரன் தான் எது எதுக்குள்ளே இருக்கார், ஜீவனுக்குள்ளே இருக்காரே தவிர ஜீவனுக்கு வேறுபட்ட ஈஸ்வரன் ஒன்று, தனிப்பட்ட ஈஸ்வரன் ஒன்று கிடையாது அப்படின்னு இதுக்கு பதில் சொல்கிறார். ஜீவன் வந்து வேறுபடாத ஈஸ்வரன் தான், தஸ்ய உபனிஷத்து இருக்குல்ல அவன், அந்த மந்திரத்துக்கு போயிடுவோம், தஸ்ய உபனிஷத்து சத்தியசிய சத்தியம் இல்லை, அதான மந்திரம், அந்த மந்திரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் நாம். அப்போ என்ன அதாவது தஸ்ய உபனிஷத்து சத்தியசிய சத்தியம் சொன்னால், அவன் தான் வந்து என்னவாயிருக்கான் அப்படின்னு சொன்னால், அந்த வேறுபடாத ஈஸ்வரன் தான் இங்கு ஜீவனாக இருக்கின்றான் அப்படின்றதான் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இது பிரவேச ஸ்ருதியில் அவரே நம் உடலுக்குள் நுழைந்தார்னு சொல்லியிருக்குல்ல, யார் நுழைந்தது, யார், ஈஸ்வரன் தான் நுழைஞ்சிருக்கார். அதனால தான் இதை பற்றி சிந்திக்கிற நமது பெரியோர்கள் வந்து கொஞ்சம் இந்த பிறகு வந்து ஆதியில் வந்து தெளிவாக தான் சிந்திச்சிருக்கிறாங்க. பிறகு வந்து அந்த பக்தி மூவ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரித்து ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறுன்னு சொன்னதான் அந்த பிறகு வந்த மூவ்மெண்ட்ஸ் தான். அப்பயே அந்த அப்பொழுதும் வந்து கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் சிந்திச்சவங்க இருக்கிறாங்க. என்ன பேத அபேத, பேதாபேத, பேத அபேதன்னு சொல்லிட்டு தான் இது என்னது பேத அபேதவாதின்னு சொல்லிட்டு முந்தி இருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரன் டோட்டலி வேறு அப்படின்னு பக்தியாக பாடினவங்களும் அப்போ கிடையாது. அப்புறம் நம்ம 10ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இதுக்கு பிறகுதான் வந்து இந்த பக்தி மூவ்மெண்ட், பக்தி இயக்கம் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப பிரித்து ஈஸ்வரன் விஷ்ணுனா வேறவே வேறு தான், அப்படின்னு பிரித்து பாடி அது ஒரு உணர்வு நிலை அது. அது நம்ம சரி தப்புன்னு சொல்ல இங்கே நம்ம வந்து இங்கே நம்ம விரும்பலை அதை. ஆனால் அவர்களே வந்து என்ன பிறகு பாடுறாங்க, நீ வேறு என்னாவது இருக்க நான் வேறு என்னது இருக்கன்னு பாடுறார் அருணகிரிநாதர். நீ வேறு என்னாவது இருக்க நான் வேறு என்னது இருக்க அப்படின்னு அந்த அத்வைத நிலையும் அவங்க பாடுறாங்க. அதனால் நம்ம இது ரொம்ப எப்படி சீரியஸாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த பேதத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்றதில் வந்து சங்கர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அதனால் என்ன சொல்கிறார், உள்ளே புகுந்தது வேறு எதுவும் அல்ல, பிரவேச ஸ்ருதியில் சொல்லுது அவரே என்ன தஸ்ய உபனிஷத்து என்ன அவரே தஸ்ய உபனிஷத்துன்னா அவரே அப்படின்னு அர்த்தம். சத்தியஸ்ய சத்தியம் எது, இந்த ஜீவனே தான் என்ன அல்லது ஈஸ்வரனே தான் என்ன ஜீவன், ஐக்கியம் பண்ணுறார். ஐக்கியம்னா ஒன்று தான், வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி, ஆத்மா என்றது பிரம்மத்திலிருந்து வேறுபடாத ஒன்று. அது வந்து ஆத்மானும் சொன்னது தான், பிரம்மம்னாலும் சொன்னது ஆத்மா, இது அதுதான் இது ஆத்ம வித்யால பிரம்ம வித்யால ஈஸ்வர வித்யா. எந்த வித்யான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ரெண்டு எல்லாமே வந்து ஒன்று தான். இதை வந்து இது எப்படி ஆனால் இந்த அறியிற முறை இருக்கு இல்லையா, நினைக்கிறேன் இங்கே தான் நமக்கு வந்து சில குழப்பங்கள்லாம் உண்டு. சில இதை தர்க்க ரீதியாக வந்து இப்போ இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை தத்துவமாக்கி தர்க்க ரீதியாக பேசுது. சங்கர் வந்து ஒரு தர்க்கவாதி அவர் இல்லையா, அதனால் இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஃபிலாசபி தத்துவம். அதனால் தர்க்கபூர்வமாக நிரூபிக்கிறார். ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பல உணர்வு நிலையிலலாம் இருக்காங்க இல்லையா. அப்போது அந்த அதான் நேற்று பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் வியாழக்கிழமை கீதை வகுப்பில், இந்த தெய்வங்கள் தெய்வங்கள்னு சொல்லிட்டு தெய்வத்தை வந்து ஒரு வேற்று பொருளாக பார்க்காம இங்கே நாமளே தான் என்ன ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பவானிசரி ராமகிருஷ்ணர் வந்து காளியை பார்க்குறாரு, காளி வந்து அவருக்கு அவரை தவிர்த்து வேற்று பொருளாக, அவரை தவிர்த்து இன்னொரு என்டிட்டியாக இல்லாமல், ஒரு வந்து தன்னுடைய உணர்வு நிலையை உணர்வு நிலையில் வந்து மேலெழுந்து செல்ல செல்ல, அதான் மனிதன் தெய்வமாகிறான்னு சொல்கிறோம்ல நம்ம. அப்போ இந்த தெய்வம் வந்து ஒருவனுடைய ஒரு ஜீவனுடைய பல நிலைகளே தவிர தெய்வம் வந்து தனித்த தெய்வம்னு ஒன்று கிடையாது அப்படின்றது தான் கடைசியாக வரப்போகிறோம் நம்ம. ஆனால் முதல்ல தெய்வம் தனிச்சிருக்கு, அதை வழிபட்டால் நமக்கு வந்து அருள் புரியுது அப்படின்லாம், அதெல்லாம் லௌகீகம், அது தெய்வீகம் இல்லை. தெய்வத்தை நம்ம வழிபட்டால் அது வந்து நமக்கு வந்து என்ன கொடுக்குது, எனக்கு வந்து எல்லா நலத்தை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறலாம், அது ஒரு வகையான லௌகி என்ன தெய்வத்தை வந்து லௌகிகப்படுத்துது அல்லது இட்ஸ் வெரி வேர்ல்டி, இது வந்து உலகில் சார்ந்தது. ஆனால் ஆன்மீகம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு நிலையிலும் மெல்ல மேலெழுந்து என்ன வரும்னு சொன்னால், இப்படி வந்து அந்த தேவி பாவம் சரி அல்லது விஷ்ணு பாவம் சரி அல்லது சிவபாவம் என்ன, சிவனன்றி சிவனுக்கு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாரு, சிவனன்றி என்ன சிவசிவ என்கிற தீவினை ஆளர், சிவசிவை என்றிட தீவினை மாளும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவர், சிவசிவன சிவகதி தானேன்னு சொல்லிட்டு நீ சிவமாக தான் ஆயிடுவ அப்படின்னு தான் திருமூலர்னு சொல்கிறார். ஆக இப்படிலாம் பார்க்கும் பொழுது இது ஒரு படிநிலை தான் அப்படி நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு இந்த உபாசனைகள் நமக்கு உதவியாக இருக்குது. உபாசனை நம்ம அப்போ இந்த ஒரு தெய்வ நிலையக்கு தடையாக இருக்கிறது என்ன, மன தூய்மை தான். சுத்த சுத்தி ஏற்பட ஒருத்தர் என்ன தோணிடும், அதுக்காக அதனால தான் நம்ம வந்து என்ன, நான் சிவனாகிட்டேன், நான் அம்பாள் ஆகிட்டேன் அப்படின்றதெல்லாம் கூட வந்து ஒரு ஈகோ ட்ரிப் ஆகிடுது. ஆக்சுவலி என்னோடய ஸ்வரூபமே என்ன, பிரம்மம் அப்படின்னா, அது நான் வந்து இப்போ தனியாக நின்று இப்போ வாக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேனே, என்ன அன்னை பேசுகிறாள் அம்மா பேசுகிறாள்லாம் சொல்ல மாட்டேமே, என்ன சொல்லுவோம், ஓ அது ஸ்வரூப்பமே நம்ம தெரிஞ்சு அது தான். இந்த மாதிரி வி டோன்ட் டேக் வேர்ல்டி ட்ரிப் ஆஃப் என்ன குறிச்சொல்லுதெல்லாம் அப்படி இருந்தால் என்ன வேர்ல்டி ட்ரிப் ஆகிடுது. அது மனதுடைய தன்மை. மனசுக்கு சில சக்தியெலாம் ஏற்பட்டு என்ன மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறது, சேவை செய்கிறது, குறி சொல்கிறது, அதெல்லாம் வந்து இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரோல். அதை நாம் இங்கே வந்து நிகேட் பண்ண போகிறதில்லை. அது யாராருக்கு என்னென்ன தேவையோ அது போல் வந்து அது நடந்துகிட்ருக்க போகுது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சொரூபம் வந்து எந்த வகையிலையும் வந்து பிரம்மத்துக்கு 1% கூட 10% சொல்கிறாங்க இல்லையா, 1% குறைஞ்சது கிடையாதுன்ற ஒரு ஒரு அறிவு. அதை தான் இங்கே சங்கர் வலியுறுத்துகிறார். மற்றபடி இடையில் நமக்கு இந்த உபாசனால் இருக்கிற உபாசனா பலம், உபாசனா என்ன தெய்வம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம அதை எதை யூஸ் பண்ண அதை எதுக்காக யூஸ் பண்ண விரும்புகிறோமோ அதுக்காக நம்ம இப்போ நம்ம தான் மகாலட்சுமி துர்கா மற்றபடலாம் சொல்லி என்ன செய்கிறோம், அதெல்லாம் நமக்கு நன்மை நம்மளுக்கு தடைகள்லாம் நீங்கிறதுக்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சரஸ்வதி உபாசனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காளிதாசோ அல்லது ஒரு என்ன கம்பனோ அல்ல, ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் நம்மை தூய உருப்பளிங்கு போவால் என் உள்ளத்தினுள்ளே இருப்பல் இங்கு வாராது இடன்றார். அப்போ உள்ளத்துக்குள்ளே அறிவாக அந்த அம்மா இருக்குது. அவர் பணமாலாம் ஒன்றும் கேட்கல, என்னவா கேட்குறாரு, அறிவாக கேட்டோம்னா அவருக்கு வந்து எது குட்டுது, ஒரு கம்ப ராமாயணமே அங்கே குட்டுது இல்லையா. அப்படி சிறந்த என்ன வரிகளை வந்து யாரால் எழுத முடியும், ஒரு கம்பனால் மட்டும்தான் எழுத முடியுது. அப்போ அது என்னவா ஆக்க போகிறாங்கன்றது அவங்க விருத்த பொறுத்திருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால், இதை இங்கே அத்வைதத்தில் எப்படி இதை சிந்தித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு 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 சென்ட் கூட 1% கூட குறையில்லாமல் எது ஈஸ்வரனோ அது தான் ஜீவனாக மாறியிருக்கின்றது. ஜீவனுக்குள்ளே என்ன பிரவேசிக்க, அதான் பிரவேச ஸ்ருதி வசாத்து, என்ன பிரவேச ஸ்ருதினா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிரம்மந்தான் அல்லது அந்த ஆத்மா தான் ஜீவனுக்குள் என்ன பிரவேசித்து ஜீவனாக என்ன இருந்து கொண்டிருக்கின்றது அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இப்போ மூன்றாவது பூர்வபக்ஷ ஒருத்தன் வரான். இது கொஞ்சம் புதுசு, இவனை தான் இன்றைக்கு வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் யாருன்னு கேட்டால், இவனுக்கு பேர் வந்து பேதா பேதவாதி. இன்றைக்கி இருக்கிற இந்த என்ன விஷ்டாத்வைதம்னு சொல்கிறோம் இல்லையா, ராமானுஜரோ அல்லது மத்வரோ துவைத்தம் விஷ்டாத்வைதம் இருக்குல்ல, டோட்டலி ஈஸ்வரன் வேறு என்ன ஜீவன் வேறு தான், இது அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது எந்த ஒற்றுமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவன் வந்து ஜீவன் தான், ஈஸ்வரன் தான் சொல்கிறது துவைத்தம், அது துவைதம். அதுதான் பூர்வபக்ஷி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு பூர்வபக்ஷி வரான், இவன் சொல்கிறான் இது வந்து இந்த ஜீவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முழுசாக ஜீவன் இல்லை, ஈஸ்வரன் தான் ஜீவனாக ஆயிருக்கான், ஈஸ்வரன் தான் வந்து இந்த பிரேச சுருதியை கூட் பண்ணி ஈஸ்வரன் தான் ஜீவகுலம் போகிறான். போகும்போது கொஞ்சம் என்ன ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் வந்து விகாரம் ஏற்பட்டுருச்சு, ஏற்பட்டனால அவன் என்ன ஆகிட்டான், ஜீவன் ஆகிட்டான். அதனால் கொஞ்சம் பேதம் இருக்குது, விகாரப்பட்டுருச்சு. இங்கே என்ன சொன்னால், எப்படி சிந்திச்சு பார்க்கலான்னு சொன்னால், இங்கே வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய என்ன தத்துவமாகவே இங்கே சிந்திக்கிறாங்க. இது ராமானுஜரோட தத்துவம் வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். இதுக்கு ஆனால் சங்கர காலத்தில் ராமானுஜர் இல்லைல்ல, சங்கர் அப்படி தான் ராமானுஜர் வராரு. அப்போ எப்படி சங்கர் பேசுகின்ற விஷ்டாத்வைத்தை ராமானுஜர் மறுக்க முடியும், ஆனால் ராமானுஜர் மறுத்தது விஷ்டாத்வைதம் அல்ல, ராமானுஜர் மறுத்தது சங்கரர் மறுத்தது ராமானுஜரை அல்ல, அல்லது விஷ்டாத்வைதம் அல்ல, சங்கரர் மறுத்தது வந்து பேதாபேதவாதி, பேத அபேதவாதம்னு இதுக்கு பேர். பேத அபேதவாதம் வந்து பேத அபேதவாதம்னு இதுக்கு பேர். பத்ரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பிரபஞ்சக பத்ரு பிரபஞ்சகன்னு ஒரு பெரியவர் வந்து இந்த வாதத்தை முன்னெடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் வந்து எதை எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவரும் வந்து ஸ்ருதி தான் எடுத்துக்கிறார், வேதத்தை தான் எடுத்துக்கிறார். வேதத்தை எப்படி கோட் பண்ணுறாருன்னா, இந்த பிரவேச ஸ்ருதி இருக்குல்ல அதே அவரும் எடுக்கிறாரு. அப்போ எது பிரவேசப்படுச்சுன்னா, பிரம்மம்தான் வந்து பிரவேச பிரம்மந்தான் அங்கே ஜீவனுக்குள்ளே பிரவேசிச்சு, ஆனால் பிரவேசிக்கும் பொழுது முழுமையாக பிரவேசிக்காமல் என்ன கொஞ்சம் பகுதியாக பிரவேசினால கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஜீவன். இந்த உயிர் இருக்கு இல்லையா, அது சில விகாரங்கள்லாம் உண்டு, சில வேற்றுமைகள்லாம் உண்டு. அந்த வேற்றுமை எப்படின்னு சொன்னால், இப்போ உடம்பு ஒன்று தான், ஆனால் அங்கே இருக்கிற கை கால் மாதிரி அங்கங்கள், கை வேறு தானே, கால் வேறு, கண் வேறு, மூக்கு வேறு தான், ஆள் ஒன்று தான் இருந்தாலும் மூக்கு வேறு தான், கண் வேறு தான். இப்படி அங்கங்கள் உடையதாக இருக்கிறதுனால அங்கி ஆயிட்டனால அங்கே என்ன அப்படி சின்ன பேதங்கள் ஏற்பட்டுருச்சு, சின்ன விகாரம் ஏற்பட்டுச்சு. அதனால் இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போ சரி நீ சொல்ல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சரி பேதமாக அபேதமான, இது பேதம்னு சொல்ல அந்நியம்னு சொல்ல முடியாது, அனன்யம் அனன்யம்னு சொல்ல முடியாது, வேறானு சொல்ல முடியாது, அல்லது வேறு அல்லது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி சொல்ல போகிற, அதான் பேதாபேதம்னு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. பேத அபேதவாதம் சொல்லிட்டு இதை தான் ரொம்ப என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து அப்போ நம்மளோட கடவுள் இல்லையானா, நம்மகிட்ட கடவுள் தான் இருக்கார், ஆனால் கொஞ்சம் விகாரப்பட்டிருக்கிறார். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரம்மம் ஆவிகாரின்னு சொல்லிட்டு, அது விகாரமற்றது, விகாரம் அடையவே மாறுமே அடைய முடியாது, சேஞ்ச்லெஸ்ன்னு சொல்லுது இல்லை, ஆனால் கொஞ்சம் விகாரமாயிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே. அதனால் இங்கே இது வரைக்கும் வந்து பேத அபேதம் ஈஸ்வரன் வந்து வேறுபட்டதால் இவர் வேறுபட்டிருக்கிறாரு, அதனால் ஜீவன் வேறு தான், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவரும் வந்து சித்த சுத்தி மூலம் தான் ஈஸ்வரன் அடையணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே இப்போ நாமும் வந்து சித்த சுத்தி அப்படின்றது வந்து எங்கே வச்சுருக்கோம், மனசில் கொண்டு போய் வச்சுருக்கிறோம். அவங்க சித்த சுத்தி எங்கே வச்சுருக்காங்க, ஜீவனை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்ன்றோம், ஜீவனும் ஈஸ்வர ஐக்கியம்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு. ஏன்னு சொன்னால், இந்த ஜீவனுக்கு ஜீவனுடைய மனசில் அசுத்தம் இருக்கிறதுனால, வெறுப்பு இருக்கிறதுனால, என்ன குரூரம் இருக்கிறதுனால, இவர் வந்து வேறு தான், இவர் வேறு அவர் வேறு தான். அப்புறம் அதுக்காக தான் அப்புறம் என்ன க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு, தென் இது கூட க்ரியேட் இன்னும் லோகாஸ்லாம் க்ரியேட் பண்ணி செத்த பிறகு சிவலோகம்னு அல்ல வைகுந்தம்னு, அப்புறம் அதுக்கும் மேலே ஏதாவது கோகுல் பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த பீப்புள் என்ன இவங்கெல்லாம் வந்து தப்பா அப்படின்னு கேட்டால், நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னால், நான் சொன்னேன்ல எஸ்தேட்டிக்ஸ், நேற்று ஒரு அழகியல் பற்றி பேசினேன், அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இமேஜினேஷன் கற்பனைகள் இல்லை, கற்பனை கடந்த ஜோதி தான். நான் கற்பிக்கிறதுல ஒரு பரவசம் இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லை, அதாவது எதையும் வந்து அழகுபடுத்துறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. இந்த தர்க்கம் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆனந்தத்தை நம்ம பிடுங்கிடக்கூடாது. பல சமயங்களில் கஷ்டம் வரப்போ நல்லா ஏகாந்தமாக உட்காந்து ஒரு என்னுடைய சொந்த உலகத்தில் ஐ கிரியேட் மை ஓன் வேர்ல்ட் டு லீவ், அதான் மெடிடேஷன் சொல்கிறது இல்லை. ஓ ஐ கிரியேட் மை ஓன் வேர்ல்ட் டு லீவ், அதான் பக்தின்னு சொல்கிறது, பாவனைன்னு சொல்கிறது. அந்த பாவனையில் வந்து அவன் ஏதோ ஒரு நிலையை அடையிறான் இல்லை, ஏதோ ஒரு தன்மையை அடையிறான், அந்த தன்மைக்கு அவங்க மோட்சம்னு சொல்கிறாங்க. அதனால் ஆனால் தர்க்கபூர்வமாக வந்து இதை சங்கர மறுப்பார். நம்ம அனுபவபூர்வமாக மற்றவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாத்தையும் மறந்து எல்லா மாதிரி என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதியேன்னு சொல்லிட்டு என்ன எல்லாத்தையும் இழந்து வந்து அந்த நிலையில் ஆடும் பொழுது, நம்ம அதை நம்ம வந்து சரி தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, இது வந்து பக்தர்களுடைய வழி, த வே ஆஃப் த பக்தாஸ், த வே ஆஃப் தி எஸ்தெட்டிக்ஸ். அது அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பரவசத்தை, அந்த உன்னதத்தை, அந்த உண்மத்த நிலையை, அந்த என்ன உணர்வு எழுச்சியை தப்புன்னு சொல்கிறதுக்கு தர்க்கத்துக்கு வந்து என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனால் தர்க்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த நிலையெல்லாம் வந்து ஒரு என்ன கற்பனைன்னு சொல்ல போகுது. சங்கரை விட மாட்டார், சங்கர்னும் பதில் சொல்லலை, என்ன சங்கர் பதில் தனியாக வச்சுருக்கார். இப்போ இங்கே மூன்று பூர்வபக்ஷி மூணு விதமாக சொல்லியிருக்காங்க இல்லையா, மூணையும் மறுத்து ஒரு பதில் சொல்ல போகிறார். இப்போ இன்னும் சங்கரா விளக்கத்தை வரலை, நம்ம இது வரைக்கும் அந்த பூர்வபக்ஷியோட விளக்கத்தை தான் நின்றுட்டுருக்கோம். இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதான் சிந்திக்கும் பொழுது அதான் சொல்கிறேன், வி கோயின் டு த மைனர் டீட்டெயில்ஸ், மைனர் டீட்டெயில்ஸ். வாய் மைனர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் வந்து சொன்னோம் இல்லையா, இந்த மேஜர் டிஃப்ரென்சஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், மேஜர் டிஃப்ரென்சஸ் எதுக்கு களையணும், யாதும் ஊரே யாரும் கேள்வினு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதான் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸை. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே இந்த விருப்பு வெறுப்புகளை, ராகத்வேஷங்களை, நமக்குள்ள வேற்றுமைகளை, நமக்குள்ளே வந்து இனபேதங்களை, இனத்வேஷத்தை, அல்ல மதத்வேஷத்தை போக்குறதுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? ஆனால் தென் ஒய் ஹவ் யூ கோயிங் டு த மைனர் டீட்டெயில்ஸ்? மைனர் டீட்டெயில்ஸ் இஸ் கெட்டிங் இன் டு யுவர் ரூட்ஸ். நம்முடைய வேர்களை கண்டறியிறது. நம்ம வேர் என்ன? வேர் வந்து நம்மளாம் பிரம்மஸ்வரூபன்றது வேர். அதனால் இங்கே மைனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்ரீசங்கரர், அதான் ஸ்ரீசங்கரோடைய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், மொழி என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து தர்க்கம். என்ன எப்படிப்பட்ட தர்க்கம்னா, நம்முடைய இட் கோஸ் இன் டு அவர், நம்முடைய வேர்களை நோக்கிய பயணம் அது. அப்போ வேர்களை நோக்கும் பொழுது எல்லா டிஃப்ரென்ஸும் எல்லாம் போயிடும். இனபேதம், மதபேதம் வந்து என்ன என்ன தேசபேதமெல்லாம் பார்த்தோம்ல, டிஃப்ரென்ஸில் பார்த்தோம்ல. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு இங்கே என்ன பேதம் இருக்குதுன்னு சொன்னால், இங்கே நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கேட்டால், எனக்குள்ளே சில நிறைய என்ன முரண்கள் உண்டு, எனக்குள்ளே நிறைய எதிர்கள். நான் நல்லவனா கெட்டவனா? நான் வந்து கோபியாக கோபப்படுறவனா அல்லது சாந்தமானவனா? எனக்குள்ளே நிறைய என்ன இருக்குது? எனக்குள்ளே நிறைய என்ன பேதங்கள் உண்டு. இந்த பேதங்கள்லாம் களையணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சாராம்சம் என்பது, என்னுடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, என்னுடைய என்ன சுயமதிப்பு என்பது என்னன்னு சொன்னால், எந்த விதமான பேதம் மற்றது எனக்கு இருக்கக்கூடிய இந்த அசாந்தி, எனக்கு இருக்கக்கூடிய இந்த குரூரம், எனக்கு இருக்கக்கூடிய இந்த கோபம், எனக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த என்ன துவேஷம், இதெல்லாம் வந்து என்னுடையது அல்ல. இதெல்லாம் வந்து பேத புத்தியால் ஏற்பட்டது அப்படின்னு என்னுடைய வேறு சென்று அடைகிற தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வி கோட் டு லுக் இன் டு த மைனர் டீட்டெயில்ஸ்னு சொன்னோம். ஸோ சங்கரா இஸ் கோயிங் டு த மைனர் டீட்டெயில்ஸ். நம்ம வெளியே வந்து யாதும் ஊரே யாரும் கேள்வின்னு சொல்லிட்டு போகலாம், நல்லது தான். அங்கே மனம் வந்து திருந்தினா தான் இங்கே இந்த அங்கே வந்து அபேதத்தை அடைஞ்சால் தான் இந்த அபேதத்தை அடைய முடியும். இங்கேயே நமக்கு வந்து இனத்வேஷம் இருக்க ஒரு மாற்று இனத்தை கண்டுட்டோன்னே சி அப்படின்னு வார்த்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அவன் கொடுக்குற சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது தப்பு அப்படின்னு நினச்சா, அப்படி எப்படி இந்த உரிமையை நாம் சென்று அடைவது? இந்த அபேதத்தை, அபேதம் என்பது என்ன என்ன இன்டிஃப்ரென்ஸ், எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்காம இருக்கிறது அபேதம். அப்போ நமக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்குது? நமக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்குது? பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்? நான் நல்லவனா கெட்டவனா? நான் வந்து அமைதியானவனா என்ன ஆர்ப்பாட்டமானவனா? நான் வந்து பெரிய கோபிய ரொம்ப கோபக்காரனா அல்லது சாந்தமானவனா? இப்படி எனக்குள்ளே எனக்கே என்னை பற்றிய நிறைய என்ன அபிப்பிராயங்கள் உண்டு. சில தவறான அபிப்பிராயங்கள் மேக்ஸ் மீ ஃபீல் ரிமோர்ஸ்ஃபுல், ஓ இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் என்சைட்டி, இல்லை எனக்கு நிறைய கொந்தளிப்பு கொடுக்குது. அப்போ இந்த கொந்தளிப்புலாம் கலைன்னு சொன்னால், என்னுடைய சாரம் என்ன, என்னுடைய சொரூபம் என்ன, என்ன வாட் இஸ் மை எசன்ஸ், இன் எசன்ஸ் யுவர் பிரம்மன்னு சொல்லுது. எந்த விதமான பேதம் மாற்றுறது, இந்த இடத்துல எந்த விதமான கோபங்கள் பேசலை, பேதமே அற்றதுன்னு சொல்லுது. அப்போ இது வந்து ஒரு பெரிய டிஸ்கவரி, இது பெரிய கண்டுபிடிப்பு இது. அதனால தான் சங்கரா தொடர்ந்து, சங்கரர் என்ன செய்கிறார், தொடர்ந்து அந்த என்ன இதை எப்படி நம்ம கண்டாடினு சொன்னால், விவேக சக்தியில் தான். அதான் விவேகம் ரொம்ப முக்கியம். அதனால் எதுவெல்லாம் வந்து நமக்கு வந்து பேதத்தை கொடுக்குறோ அதெல்லாம் அனித்தியம்னு சொல்கிறாரு. அப்போ நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லிட்டு, அப்போ வஸ்து வந்து என்ன, நித்தியமானது. அது எப்படி இருக்குது? அபேதமாக இருக்குது. இந்த லாஜிக் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப பயங்கரமாக எம்ப்ளாய் பண்ணுறாரு சங்கரர். அவர் இஸ் வே, அது அவருடைய வழி. அப்போ சங்கரர் வந்து இந்த மூன்று படிகளில் மூணு கருத்துக்கள் சொன்னாங்க இல்லையா, மூன்று பூர்வபக்ஷி வந்து முதல் வந்த பூர்வபக்ஷி வந்து நிரீஸ்வரவாதி, என்ன ஈஸ்வரனே இல்லைன்றாரு, அவரை ஹேண்டில் பண்ணும். இப்போ ரெண்டாக வந்தவர் ஈஸ்வரன் வேறு ஜீவன் வேறுன்னாரு. மூணாக வந்தவர் என்ன சொல்கிறாரு, வேறு வேறு இல்லை ஒன்று தான், ஆனால் வேறு மாதிரியான ஒன்றுன்னாரு. இந்த மூணு பேருக்கு பதில் சொல்லணும். நம்ம இந்த மூணு பேருக்கான பதிலை சங்கரர் படிப்படியாக ஒன்று ஒன்றா சொல்ல போகிறார். ஒன்றும் பதில் சொல்லலையா சாமின்னு, ஓ நான் நினச்சி முடிச்சிட்டிங்களான்ட்ருக்கேன்னு. நம்ம இப்போ முடிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நான் தான் வந்து அப்படி திருப்பி பார்த்து பின்னால் என்ன பண்ணியிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன் லேசாக. ஆக்சுவலி சொல்லக்கூடாது அப்படி. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நமக்கு பொறுவும் இருக்காதே, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பதிலை கொடுத்துருக்கேன் நான். ஆனால் முழுமையாக அந்த தர்க்கத்தோடு கொடுக்கணும் அந்த பதிலை. மூணு பேருக்கு மூணு பதில் இருக்குது, மூணு படிகளாக சொல்ல போகிறார் சிறிய சங்கரன். அதனால் ஏன் எதுக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன போயிடும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பயம் போயிடணும், பயம் போயிடணும். இது ரொம்ப சங்கரர் வந்து தர்க்கம்னா ஒரு 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 ரேஷ்னல் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு விவேக மேத்தமெட்டிக்கல் மைண்ட் தான் நம்பலாம், நம்ம நவீனவாதிகள் நமக்கெல்லாம் இல்லாட்டி இசை. நமக்கு எப்பொழுதுமே என்னது இக்னரன்ஸ், அதாவது அறியாமல் என்ன பண்ணும், பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நேற்று நம்ம பையன் ஒருத்தன் மூணு நாளைக்கு முன்னால் அவன் ஸ்கூலில் லீசான் படிச்சுக்க போனால் டீச்சர் வந்து ஏதோ அவங்க கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு யோனை படிச்சுக்க போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஸ்கூலேருந்து கால் பண்ணாங்க. போச்சுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தனிமைப்படுத்தி வச்சுருந்த ரெண்டு நாளாக எடுத்து பார்க்குறான். அவனுக்கு இப்போ நெகட்டிவ் தான் காமிக்குது. அப்புறம் பார்த்தா அவன் திருத்தின்னு முடித்தான். என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டேன். சுவாமி நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்களேன்னு. ஏ இது என்னடா பண்ணிட்டு வந்த, சொல் உண்மையை சொல் அப்படின்னு கேட்டேன். சுவாமி நான் லீசான் படிச்சுக்கே போகலன்னு. அப்புறம் ஏன்டா என்கிட்ட சொல்லலைன்னு. இல்லை சொன்னால் நீங்கள் ஏசுவீங்க, அதான் நான் சொல்லலை. அவன் மற்றவங்களாம் போனானுங்க, அப்போ இவன் கெட்டிக்காரத்தனமாக போக வந்திருக்கான் பாருங்க. அவன் கெட்டிக்கார பையனெலாம் முட்டாள்தனமாக போயிருக்கானுங்க, அவனுக்குலாம் பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், முன்னுக்கு பேரை கொடுத்துட்டு அப்படியே பார்க்க எகிரி குச்சி வந்துட்டான் நான் கிட்டக்கு. அப்போ இவன் கெட்டிக்காரன். ஆனால் அவனுக்கு வந்து பூத்தா ஹுருஃப், அவனுக்கு படிக்க தெரியாது. ஏன்டா போகல லீசானா, எனக்கு தான் படிக்க தெரியாது, எதுக்கு போனோன்னு கேட்கான். அப்பாடா எங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாயிடுச்சு. ஆக இக்னரன்ஸ் என்ன, அதாவது அறியாமல் என்ன பண்ணுன்னு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பயம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆக எதுக்கு பின்னால் திருப்பி பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்குல்ல, ஓ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ சங்கர் மூணு, ஆனால் சங்கரோடைய விளக்கம் இருக்குல்ல, அது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு கிளாஸ். அது லேஸில் விட மாட்டார் சங்கரன் விளக்கம். அந்த மூன்று படிக்கல, மூணு பேர் அவர் யூ கோட் டு என்ன அட்ரஸ் த்ரீ பீப்புள், மூன்று பூர்வபக்ஷியில் ஒருத்தன் நிரீஸ்வரவாதி, இன்னொருத்தன் ஈஸ்வரவாதி, இன்னொருத்தன் வந்து யார் பேத அபேதவாதி. மூணு என்ன போச்சுக்கிறீங்க, இந்த மூணு பேர்த்துக்கும் இப்போ சங்கர் அவரோட சொந்த மொழியில் அன்சர் பண்ண போகிறாரு. எப்படி ஏது என்று அடுத்த வாரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.